அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 2 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து இலங்கை அரசையும் உள்ளடக்கியதொரு பொறிமுறைக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் பின்னணியில் தனது மகன் ரஜியரை பலி கொடுத்த திரிகோணமலை மருத்துவர் மனோகரின் கருத்துக்கள்.
நான் சுருக்கமாக சொல்ல போனால், காலத்தை இழுத்தடித்து சாட்சியங்களை மலுங்கடிக்கிற நோக்கமே ஒழிய மற்றபடி நீதிக்கான விசாரணை அல்ல.
கடந்த ஆட்சியில் மிகுந்த பொருட்செலவில் கட்டப்பட்ட மாத்தல சர்வதேச விமான நிலையம் நெற்களஞ்சியமாக பயன்படுவது பற்றிய ஒரு ஆய்வு.
முன்னாள் அரசு தலைவருடைய அந்த பிரதேசம் என்ற படியினாலே அங்கே ஒரு விமான நிலையம் கட்டாயம் அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையின் காரணமாக அந்த விமான நிலையம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகள், அதனுடைய தாக்கங்கள் என்பன இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு மிகப்பெரிய தாக்கமாக தான் பார்க்கப்படுகிறது.
இந்தியாவில் தொழிற்சங்கங்கள் நடத்திய நாடளாவிய ஒருநாள் வேலை நிறுத்தம் குறித்த செய்திகள் மற்றும் பன்னாட்டு செய்திக்குறிப்பு ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ஆஸ்திரியாவில் காற்று புக முடியாமல் அடைக்கப்பட்டிருந்த ஒரு வாகனத்திலிருந்து 24 ஆப்கானியர்களை காவல்துறையினர் விடுவித்துள்ளார்கள். அவர்கள் மூச்சடைத்து உயிரிழக்கும் அபாயத்தில் இருந்த நிலையிலேயே அவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள். உரிய நேரத்தில் காவல்துறையினரால் அவர்கள் மீட்கப்படாமல் இருந்திருந்தால் அவர்கள் உயிர் பிழைத்திருக்க மாட்டார்கள் என பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அந்த வாகனத்தில் ஜன்னல்கள் இல்லை, பக்க சுவர்கள் அடைத்து திறக்க முடியாத வகையில் வெல்டிங் செய்யப்பட்டு பின் கதவும் பூட்டப்பட்டிருந்தது. வாகனத்தை ஓட்டி வந்த ருமேனியர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஆப்பிரிக்காவின் அபிவிருத்தியை வலுப்படுத்தவும் அங்குள்ளவர்கள் குடியேறியாக ஐரோப்பாவுக்குள் நுழைவதை தவிர்க்கவும் மிகப்பெரிய அளவிலான புதிய நிதி உதவி திட்டம் தேவைப்படுவதாக ஐநாவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிலிப் டோஸ்டி பிளாஸ்டி தற்போது ஐநாவின் துணை பொதுச் செயலாளராக பதவியில் இருக்கிறார். இவர் தற்போதைய நிலைமையை மனித அட்டூழியம் என்று வர்ணித்துள்ளார்.
You have 2 billion people in the world who earn less than 1.25.
மத்திய தரைக்கடலில் குடியேறிகள் அனுபவித்து வரும் பிரச்சனைகளை தான் நேரில் சென்று பார்த்ததாக தெரிவித்த அவர், படகு மூலமான தேடுதல் பணியில் ஈடுபட்டவர்களுடன் சென்று பார்த்தபோது சிலர் காப்பாற்றப்பட்டதையும் மற்றவர்கள் தன் எதிரிலேயே உயிரிழந்ததையும் பார்க்க நேர்ந்ததாக பிபிசியிடம் அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க தலைவர்கள் தங்களது நாடுகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு மீதான வரிவிதிப்பு மூலம் கிடைக்கும் வருமானத்தை நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த கிளர்ச்சி குழுவின் தலைவருக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைகள் தி ஹேகில் தொடங்கியுள்ளன. பெருமளவில் ஆட்கள் கொலை செய்யப்பட்டது, பாலியல் பலாத்காரம் மற்றும் கிளர்ச்சி நடவடிக்கைகளுக்காக படையில் சேர்க்கப்பட்ட சிறார்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருந்தது உட்பட 18 குற்றச்சாட்டுகள் பாஸ்டோ இன்டாங்காடா மீது வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்றைய விசாரணையில் தான் குற்றமற்றவர் என அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பொதுமக்களை தாக்கி கொலை செய்ய உத்தரவிட்டார். அவரது படையணிகள் நடவடிக்கைகள் காரணமாக காட்டுப்பகுதியில் 100 உயிரிழந்தார்கள், 1,000 வறுமையின் பிடிக்குள் தள்ளப்பட்டார்கள் என்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வழிபாட்டிடம் ஒன்றில் கடந்த மாதம் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவரின் கைரேகை அந்த வெடிகுண்டை தயாரிக்கும் பொருட்களில் இருந்த கைரேகையுடன் ஒத்துப்போகின்றன என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய அந்த வெளிநாட்டு நபர் தாய்லாந்து கம்போடிய எல்லையில் நேற்று செவ்வாய்க்கிழமை தடுத்து வைக்கப்பட்டார். 20 கொல்லப்பட்ட அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நடத்திய வலையமைப்பில் இந்த நபருக்கு முக்கிய பங்கு இருக்கலாம் என காவல்துறையினர் நம்புகின்றனர். முதுகில் சுமந்து செல்லும் பையொன்றை அந்த ஆலயத்தில் விட்டு சென்ற நபரின் உருவமும் கண்காணிப்பு கேமரா படங்களில் காணப்படும் நபரின் உருவ அமைப்பிற்கும் இப்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளவரின் உருவ அமைப்புக்கும் ஒற்றுமை உள்ளது போல தெரிகிறது எனவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். தாய் அதிகாரிகளின் இந்த அறிவிப்பானது இந்த தாக்குதலில் முக்கிய சந்தேக நபர்களாக முஸ்லிம் உய்கர்களே உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகிறது என பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகிறார்.
எதிர்வரும் 2022 நடைபெறவுள்ள காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த தென்னாப்பிரிக்க நகரான டர்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் அந்த போட்டிகள் முதல் முறையாக ஆப்பிரிக்காவில் இடம்பெற உள்ளன.
ஈராக்கில் உள்ள கட்டிட வேலைத்தளம் ஒன்றிலிருந்து தமது நாட்டவர்கள் 18 ஆயுத முனையில் கடத்திச் செல்லப்பட்டனர் என்று துருக்கி தெரிவித்துள்ளது.
The 18 staff working for the Turkish company Nural
முகமூடி அணிந்தபடி ராணுவ சீருடையில் வந்த ஆண்கள் தலைநகர் பாக்தாத்தில் அரைவாசி கட்டப்பட்ட விளையாட்டு மையம் ஒன்றில் தொழிலாளர்கள் உறங்கும் கரவேன் என்று அழைக்கப்படும் வாகனத்திலிருந்து அவர்களை கடத்தி சென்றுள்ளனர். இந்த கடத்தலின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்று ஈராக்கிய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இஸ்லாமிய அரசினர் என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழுவினருக்கு எதிரான விமான தாக்குதல்களை துருக்கி அண்மையில் ஆரம்பித்திருந்தது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கை மனித உரிமை மீறல்கள் குறித்து இலங்கை அரசையும் உள்ளடக்கியதொரு பொறிமுறைக்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கும் பின்னணியில், இலங்கை திருகோணமலை கடற்கரையில் சுட்டுக் கொல்லப்பட்ட 5 மாணவர்களில் ஒருவரான ரஜீஹரின் தந்தை மருத்துவர் மனோகர் அமெரிக்காவின் இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறார் என்று அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நிச்சயமாக அது என்னை பொறுத்தவரையில அது சாத்தியப்படாத ஒரு அணுகுமுறை தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, உள்ளக விசாரணையில எங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்க போறது இல்லை. நிச்சயமாக காரணம், என்னுடைய மகன் இறந்ததுக்கு பிறகு 2007 போன் பண்ணது 2007 ஒரு கமிஷன் இன்குவாரி, பிரசிடென்ட் கமிஷன் இன்குவாரி ஒன்று நடந்தது. அதுல ஒரு வெளிநாட்டு ஐஜி வந்து தலையோட சேர்ந்துதான் அந்த விசாரணை நடத்தப்பட்டது. கடைசியாக எகிப்தில உண்மைகளை பலி கொண்டு வர்ற நேரத்துல இலங்கை அரசாங்கத்தின் ஜனாதிபதி அவர்களுக்கான கொடுப்புணவுகளை நிப்பாட்டி அவைகளை வெளியேற்றியிருந்தார். ஆனபடியா அது தொடர்ந்து நடத்தி முடிஞ்சது. ஆனா அதன் தீர்ப்பு இன்றைக்கு வரை எங்களுக்கு வெளியிடப்படவில்லை. நாங்கள் பல தடவை கேட்டிருக்கிறோம் அந்த தீர்ப்பின் அறிக்கையை வெளியிட சொல்லி, இன்று வரை அது வெளியிடப்படவில்லை. ஆனபடியே எனக்கு உள்ளக விசாரணையில எந்த நம்பிக்கையும் இல்லை. அதொன்று. ரெண்டாவது, கொலை செய்தவர்களையே விசாரிக்க வைக்கிற சாத்தியமான ஒரு செயல் இல்லை. அதே நேரத்துல இன்னொரு உரிமை இருக்கு எனக்கு, பாதிக்கப்பட்டவர்கள் எந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்களோ அந்த நீதிமன்றத்திலும் விசாரணை நடத்தப்படவும். எதிராளி என்ற கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது இந்த ஒரு கட்டத்துல. ஆனபடியா நான் இந்த உள்ளக விசாரணையை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
உங்களுடைய மகன் தொடர்பான வழக்கு எந்த நிலையில இருக்கு?
அதாவது இதுவரை நீங்க கேட்கிற ஸ்ரீலங்காவில் எந்த நிலையில் இருக்குன்றதா நினைக்கிறேன். அது எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கல. முதல் முறை அவர்கள் இந்த வழக்குக்கு எந்த சாட்சியம் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி அதை பின்போட்டு கொண்டு வந்தார்கள். பிறகு நான் 2012 ஜெனிவா அரங்கில் என்னுடைய குரலை எழுப்பினதன் பின்பு நவநீதம் புள்ளி அம்மையார் அங்கு சென்ற கையோடு 13, அதாவது நான் 6 குறிப்பிட்டேனும் அந்த 13 நபர்களை கைது செய்திருந்தாங்க. இப்பொழுது அவர்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. முக்கியமாக நான் சொல்ல போனால், 100 வேலை திட்டத்தில் கூடி, புதிய அரசாங்க ஜனாதிபதியின் 100 வேலை திட்டத்தில் கூடி எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. அதன் பிறவி மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் இங்க பிரிட்டனுக்கு விஜயம் செய்திருந்த பொழுது பிபிசி கேட்டிருந்தார்கள், இந்த ட்ரிங்கோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் கேஸையும் ஏசிஎஃப் கேஸுக்கும் என்ன நடந்தது என்று. அது விசாரணை நடந்து கொண்டிருக்கு. அதாவது குறிப்பிட்டு நான் சொல்ல போனால், இந்த 9 எந்த கட்டத்தில் எந்த அரசியல் தலைவர்களுடைய ஆர்வம் கேட்கும்போது விசாரணை அட்டனிஜன் விசாரணை நடக்கின்றது. யுஎன்னிலும் ஜெனிவா அரங்கிலும் அதைத்தான் சொல்லுகிறாரு. மகிந்த சமசிங்கா வந்திருந்தவர், அவர் சொல்கிறார் விசாரணை நடக்கின்றது. ஆனால் எந்த முன்னேற்றமும் நடக்கவில்லை. இதுவரை எந்த ஒரு முன்னேற்றம் நடக்காத நிலையில் என்னுடைய மகனிலும் அவரோட சேர்ந்திருந்த 5 மாணவர் ட்ரிங்கோ 5 கேஸ் எந்த ஒரு முன்னேற்றம் காணப்படாமல் இருக்கின்றது.
இப்பொழுது ஜனாதிபதி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கூட இந்த வழக்கில் அல்லது விசாரணையில் எதுவுமே முன்னேற்றம் இல்லைங்கிறீங்களா?
நிச்சயமாக எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை.
அதே சமயத்தில் இன்னொரு விளக்கம் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இப்போ நடந்து முடிந்திருக்கும் ஐநா மன்றத்தின் மனித உரிமைகளுடைய விசாரணை அறிக்கையே ஒரு சர்வதேச விசாரணை அறிக்கை தான். அதனுடைய பரிந்துரைகள், அதனுடைய கண்டுபிடிப்புகள், அதன் மீதான பரிந்துரைகள், இவற்றை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்த ஒரு சர்வதேச பொறிமுறை தேவைப்படும் அப்படின்னு சிலர் விளக்கம் கொடுக்கறாங்க. அந்த விளக்கத்தை நீங்க ஏற்கலையா?
நான் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லுறேன், அது எவருடைய மனதையும் புண்படுத்தினால் நான் அதுக்கு பொறுப்பாளியாக இருக்கவும் இயலாது என்றால் நேரடியாக பாதிக்கப்பட்டவன் நான். அந்த கருத்துக்களை வெளியிடுறவர்கள் எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு இழப்பையும் சந்திக்காதவர்கள். அவர்கள் தங்களுடைய சுயநல காரணத்தோடு அந்த அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இதில் முக்கியமாக என்னென்றால், அதாவது நாங்கள் இதுவரை எந்த ஒரு நீதிமன்றத்துக்கு, அதாவது ஜனாதிபதி கமிஷன் எல்லாத்திலேயுமே சாட்சியம் நான் இங்கிருந்து சேட்டலைட்டால கொடுத்திருந்தேன், விசாரணை நடந்தது, அறிக்கையில் வெளியிடப்படவில்லை, குறிப்பிட்ட நபர்கள் தண்டிக்கப்படவில்லை. நான் சுருக்கமாக சொல்ல போனால், காலத்தை இழுத்தடித்து சாட்சியங்களை மழுங்கடிக்கிற நோக்கமே ஒழிய மற்றபடி நீதிக்கான விசாரணை அல்ல.
திருகோணமலை கடற்கரையில் கொல்லப்பட்ட 5 மாணவர்களில் ஒருவரான ரஜீகரின் தந்தை மருத்துவர் மனோகரின் விரிவான செவ்வியை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். அமெரிக்க அரசின் இந்த மாறுபட்ட நிலைப்பாடு குறித்து சர்வதேச அழுத்த குழுவான இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் இலங்கை திட்ட இயக்குநர் ஆலன் கீனன் என்ன கருதுகிறார் என்று அவரிடம் பிபிசி செவ்வி கண்டது. பிபிசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கும் முக்கிய கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சாதாத்.
இலங்கையில் நடைபெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச உதவியுடன் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென சர்வதேச அழுத்த குழுவான இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் இலங்கை திட்ட இயக்குநர் ஆலன் கீனன் கூறியிருக்கிறார். பிபிசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு உள்ளிட்ட தீர்வுகளை தற்போது நிறைவேற்ற முடியும் என அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலில் இலங்கையுடன் இணைந்து தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக அமெரிக்கா கூறியிருப்பது குறித்து பேசிய அலன், போர்க்குற்றம் குறித்த எந்த ஒரு முயற்சியிலும் சாட்சிகளை பாதுகாப்பது உள்ளிட்ட விஷயங்களில் சர்வதேச உதவி தேவை என்று கூறினார்.
From our perspective, for any kind of process of truth and accountability to be credible, it will need to have some significant international involvement.
எங்கள் பார்வையில் குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் நம்பகத்தன்மை இருக்க வேண்டுமானால் சாட்சிகளின் பாதுகாப்பு, புலனாய்வு, விசாரணை ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க அளவில் சர்வதேச தலையீடு தேவை என்றே நினைக்கிறோம்.
இலங்கையில் காவல்துறை, நீதித்துறை போன்றவற்றில் திறமையானவர்கள் இருந்தாலும் கடந்த 30-40 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் வெகு குறைவாகவே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அலன் சுட்டிக்காட்டினார்.
But if you look at the history of investigations, of commissions of inquiry, of prosecutions, they have failed utterly to hold anyone accountable, with a very, very few exceptions.
இங்கு நடந்த புலனாய்வு, உண்மை அறியும் கமிஷன்கள் ஆகியவற்றை எடுத்து பார்த்தால் குற்றத்திற்கு பொறுப்பானவர்களை நிரூபிப்பதில் அவை மிக மோசமாக தோல்வியடைந்திருக்கின்றன. கடந்த 30-40 ஆண்டுகளில் மனித உரிமை மீறலுக்காக தண்டிக்கப்பட்டவர்களை நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். பெரும்பாலும் கீழ்நிலை வீரர்களும் காவல்துறையினருமே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆணையிட்டவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை.
அதனால் சர்வதேச விசாரணையின்றி போர்க்குற்றம் போன்ற அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களை விசாரிப்பதற்கு இலங்கையால் முடியுமா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் நிரந்தர தீர்வு வேண்டுமெனில் மாகாண சபைகளை வலுப்படுத்த துவங்க வேண்டுமென அலன் குறிப்பிட்டார்.
Is to first start with strengthening the current provincial council system, giving adequate resources and building the capacity, the administrative and the legal capacity.
முதலில் மாகாண சபைகளை வலுப்படுத்துவதில் இருந்து துவங்க வேண்டும். வடக்கு, கிழக்கு மாகாணம் போன்றவற்றுக்கு போதுமான வள ஆதாரங்களை அளிக்க வேண்டும். மேற்கு, தெற்கு மாகாண சபைகள் கூடுதல் அதிகாரங்களை விரும்பினால் அவற்றுக்கும் அளிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, குறிப்பாக வட மாகாண சபை முதல்வர் அந்த அமைப்பை செயல்பட வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். பணம், பயிற்சி போன்றவற்றை அவர்களுக்கு அளிப்பதன் மூலம் மத்திய அரசு இதனை ஆதரிக்க வேண்டும்.
தமிழ் மக்கள் தற்போது சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வு தருவதன் மூலம் அவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்த முடியும் என அலன் கூறினார்.
If you can begin to solve the concrete problems that many Tamils face in the north and the east, questions about their missing loved ones, the tens of thousands of Tamils who are missing.
வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகள், குறிப்பாக நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போனது, ராணுவம் தன் பிடியில் வைத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு மக்களை திரும்பச் செய்வது, ராணுவத்தின் தலையீடின்றி சிவில் நிர்வாகம் நடக்க உதவுவது, பாதுகாப்பு அமைப்புகளின் தீவிர கண்காணிப்பை குறைப்பது போன்றவற்றின் மூலமாக மக்களிடம் நம்பிக்கையை உருவாக்க முடியும்.
இலங்கை வலுவான வளமான நாடாக இருக்க வேண்டுமானால் எல்லா சமூகங்களுக்கிடையிலும் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என ஆலன் குறிப்பிட்டார். இலங்கையில் மிகச்சிறந்த பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அவர்களிடம் பெரும் அச்சம் நிலவியதாகவும் ஆனால் நிலைமை இப்போது மாறியிருப்பதாகவும் ஆலன் கூறியிருக்கின்றார்.
சர்வதேச அழுத்த குழுவான இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப்பின் இலங்கை திட்ட இயக்குனர் ஆலன் கீனன் பிபிசிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியின் சில பகுதிகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இலங்கையின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் என்று கூறப்பட்டு மிகவும் ஆடம்பரமான வகையில் தொடங்கப்பட்ட மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்தின் ஒரு பகுதி நெற்களஞ்சியமாக மாற்றப்படுவதாக அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கான முதல் நெல் தொகுதிகள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த விமான நிலையம் திறக்கப்பட்டது முதல் அங்கு எதிர்பார்த்ததை விட மிக குறைவாகவே விமான சேவை இருந்திருக்கிறது. இப்போது அரசு எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்கலாம் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தியிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
உண்மையை சொல்ல போனால் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் ஒன்று இலங்கைக்கு தேவையான ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் ஒரு சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே கொழும்பிலே இருக்கிறது. அந்த விமான நிலையத்திலே வந்து போகின்ற விமானங்களை கையாள்வது முடியாத சந்தர்ப்பத்திலே ஒரு இரண்டாவது விமான நிலையம் தேவைப்படும் என்பது பொருளாதார ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வாதம். ஆனால் இப்போது கட்டுநாயக்க விமான நிலையத்திலே பல கட்டங்களாக அதை விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே வந்து போகின்ற விமானங்களை கையாளக்கூடிய வல்லமை அந்த விமான நிலையத்துக்கே இருக்கிறது. ஆனால் 2016 ஆகிற போது 35 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய வல்லமை அதற்கு இல்லை என்ற அடிப்படையிலே தான் கடந்த அரசாங்கம் அந்த மத்தள விமான நிலையத்தை அமைக்க முற்பட்டது. ஆனால் அந்த அமைவிடம் உண்மையிலேயே ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு பொருத்தமான ஒரு அமைவிடமா என்ற கேள்வி பலரால் எழுப்பப்பட்டது. ஆனால் அப்போதைய அரசின் காதுகளிலே அது விழவில்லை. குறிப்பாக முன்னாள் அரசு தலைவருடைய அந்த பிரதேசம் என்ற படியினாலே அங்கே ஒரு விமான நிலையம் கட்டாயம் அமைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையின் காரணமாக அந்த விமான நிலையம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனால் ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகள் அதனுடைய தாக்கங்கள் என்பன இலங்கையை பொறுத்தமட்டிலே ஒரு மிகப்பெரிய தாக்கமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த விமான நிலையத்திலே வந்து போகின்ற விமானங்கள் கூட உண்மையிலேயே அங்கு வந்து போகக்கூடிய தேவை கிடையாது. வலுக்கட்டாயமாக இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானங்களை அங்கு அனுப்பி அந்த வந்து போவதாக காட்டிக்கொள்கிறார்கள். மற்றும்படி அது பொருளாதார ரீதியாக ஒரு சாத்தியமான ஒரு விமான நிலையமாக பார்க்கப்பட முடியாது. ஆனால் அரசு சொல்லுகின்றது என்னவென்று சொன்னால் அந்த விமான நிலையத்திலே இருக்கின்ற களஞ்சிய வசதிகளில் ஒரு பகுதியை தான் அந்த நெற்களஞ்சியமாக மாற்றி இருக்கிறோமே தவிர முழு விமான நிலையத்தையும் நெற்களஞ்சியமாக மாற்றக்கூடிய எந்த விதமான திட்டமும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது.
ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படியான அடிப்படை கட்டுமான வசதி திட்டங்கள் வந்து நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தி அடையும் எனும் ஒரு கருத்தில் கூட அந்த இரண்டாவது சர்வதேச விமான நிலையத்தினுடைய அந்த திட்ட பணிகள் அல்லது அமைப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா?
உண்மையிலே சொல்லப்பட்ட காரணம் அதுதான். ஆனால் அந்தாரான ஒரு இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டுமாக இருந்தால் அது அமைவதற்கு அந்த இடம் பொருத்தமானதா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு விமான நிலையத்தை அமைக்கின்ற போது ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்புகள் பற்றி பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள். அவ்வாறு ஒரு இரண்டாவது விமான நிலையம் அவசியமாக இருந்தால் அது ஒன்றில் பலாலியிலோ அல்லது திருகோணமலையிலேயோ அமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வீரவில போன்ற இடங்களில கூட அது அமைக்கப்பட்டிருக்க முடியும். ஆனால் தென்பகுதியிலே அவ்வாறான ஒரு விமான நிலையம் அமைவதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது அந்த தென்பகுதியிலே உல்லாச பயணிகளை கவர்வதற்குரிய என்ன வசதிகள் இருக்கின்றன, வெறுமனே தென்பகுதிக்காக ஒரு விமான நிலையத்தை அமைக்கின்ற போது அந்த தென்பகுதிக்கு மட்டும் வருகின்ற உல்லாச பயணிகளை கவர்வதற்கான ஒரு ஒழுங்குபாடு அங்கே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த உல்லாச பயணிகளை கவர்வதற்கான பெரிய அளவிலான தளங்கள் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையிலே இவ்வாறான ஒரு விமான நிலையத்தை அந்த இடத்துல அமைப்பதற்கு முன்னாள் அரசு தலைவர் தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தின் பேரிலே அது அங்கு வர வேண்டும் என்று விரும்பியபடியினால்தான் அதிகாரிகள் அதற்கு சம்மதம் தெரிவித்து அதை அமைத்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம்.
அந்த வாதத்தை நீங்கள் வைப்பீர்களானால் தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையம் என்று அழைக்கப்படுகின்றது. கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் பிரேமதாச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது நாட்டினுடைய இன்னொரு ஜனாதிபதியின் பெயரில் ஒரு விமான நிலையம் இருப்பதில் என்ன தவறு என்று அவரது ஆதரவாளர்கள் கேட்ட என்ன பதில் சொல்ல முடியும்?
நிச்சயமாக கேட்பார்கள். ஆனால் கட்டுநாயக்கவில் இருக்கிற விமான நிலையம் வந்து பண்டாரநாயக்கா அவர்கள் இறந்து பல காலங்களுக்கு பிறகுதான் அந்த அரசு தலைவருடைய பெயர் அங்கே சூட்டப்பட்டது. அதே மாதிரி தான் பிரேமதாசனுடைய பெயர் கெத்தாராம கிரிக்கெட் மைதானத்துக்கு சூட்டப்பட்டது அவர் இறந்ததுக்கு பிறகு. அவருடைய காலத்திலே அது கெத்தாராம கிரிக்கெட் மைதானமாகத்தான் அழைக்கப்பட்டு வந்தது. எனவே அந்த அரசு தலைவர்களை அவர்களுடைய சேவைகளை மெச்சும் முகமாக அவருக்கு பின்வருகின்ற அரசியல்வாதிகள் அந்த பெயர்களை சூட்டினார்களே அல்லாமல் அவர்கள் வாழ்கின்ற காலத்திலேயே தங்களுடைய பெயரிலே ஒரு விமான நிலையமோ அல்லது ஒரு துறைமுகமோ அல்லது ஒரு கிரிக்கெட் மைதானமோ அமைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பியதாக தெரியவில்லை.
கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் டாக்டர் எம் கணேசமூர்த்தி. இலங்கையின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமது கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையாக சீரமைக்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
எதிர்காலத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டுமானால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முழுமையாக மறுசீரமைக்கப்படுவது அவசியம் என்று அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்று பொலனர்வை பகுதியில் நடைபெற்ற அந்த கட்சியின் 64வது வருடாந்த மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த சில மாதங்களில் பல தோல்விகளை சந்தித்தது. எதிர்காலத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் தோல்விகளுக்கு அடிப்படையாக இருந்த காரணங்களை கண்டறிவது அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன அதன்படி கட்சி முழுமையாக மறுசீரமைக்கப்படுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கள தமிழ் முஸ்லிம் ஆகிய சகல இனத்தவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மறுசீரமைக்கப்படுவது அவசியம் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன இதன் மூலம் மாத்திரமே வெற்றியை கிட்ட முடியும் என்றும் தெரிவித்தார்.
விசேஷம் 70 தசகே அகபாகே சிட்ட
மேலும் கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் நாடு முகம் கொடுத்துள்ள சவால்களை வெற்றி பெறக்கூடிய வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். முரண்பாடுகள் நீக்கப்பட்டு இணக்கப்பாட்டுடன் கூடிய அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் சவால்களை வெற்றி பெற முடியும் என்று தெரிவித்த ஜனாதிபதி சிறிசேன மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கலந்து கொண்டிருந்தார். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் ஜனாதிபதி குமாரதுங்க வெளிநாட்டு பயணம் ஒன்றில் ஈடுபட்டுள்ள காரணத்தினால் அவர் இன்று சமூகமளிக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்திய நடுவண் அரசின் பல்வேறு கொள்கைகளை எதிர்த்து இந்தியாவின் தொழிற்சங்கங்கள் நடத்திய நாடளாவிய ஒருநாள் வேலைநிறுத்தம் குறித்த செய்திகளை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
இந்திய அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நாட்டில் உள்ள தொழிற்சங்கங்கள் இன்று ஒருநாள் அடையாள போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நரேந்திர மோடி அரசாங்கத்தின் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவான கொள்கையை தாங்கள் எதிர்ப்பதாகவும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் இன்றைய போராட்டங்கள் அரங்கேற்றப்பட்டன. தொழிலாளர்களுக்கான சட்டங்களில் அரசு மாற்றங்களை ஏற்படுத்துவதை தடுக்க கோரியும் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்திற்கு நாட்டின் சில பகுதிகளில் மட்டுமே ஓரளவு ஆதரவு காணப்பட்டது. பெரும்பாலான அரசு வங்கிகளின் சேவைகளிலும் பாதிப்புகள் உண்டானதால் வர்த்தக சேவைகள் சிறிதளவு பாதிப்படைந்தது. ஒரு சில இடங்களில் இந்த போராட்டம் வன்முறையாகவும் வெடித்தது. குறிப்பாக தமிழகத்தின் சிதம்பரம் பகுதியில் நடைபெறவிருந்த ரயில் மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற அந்த தொகுதியின் தமிழக சட்டமன்ற உறுப்பினரான பாலகிருஷ்ணன் மீது காவல்துறையினர் கடும் தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இவர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் அவரது முதுகு பகுதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என கூறி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவரிடம் அது குறித்து கேள்வி எழுப்பிய போது
இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் நம்ம வந்து செப்டம்பர் 2 ஜெனரல் ஸ்ட்ரைக், விவசாய சங்கம், விவசாய தொழிலாளர் சங்கம்லாம் ரோடு மறியல் ரயில் மறியலுங்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம அறிவிச்சு அந்த அடிப்படையில் தான் நடத்திட்டு இருக்கிறோம். வழக்கமா ரயில் மறியல் இதுக்கு முன்னாடி பல முறை நடத்திருக்கிறோம். நாங்க உள்ள ரயிலுக்கு போவோம், உள்ள போய் 10 நிமிஷம் கோஷம் போடுவோம், ரயில மறிச்சோம்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணி நாங்க உடனே வந்து வந்துடுவோம், அதுக்கப்புறம் ரயில் போயிடும். ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல வந்து சிதம்பரத்துல போலீஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே போக கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு 200-300 போலீஸ கொண்டு வச்சுக்கிட்டு வழியில பிளேக் அந்த இதெல்லாம் போட்டு வந்து தடுப்பெல்லாம் ஏற்படுத்தி உள்ள போக முடியாது. ரொம்ப தூரம் நாங்களும் கேட்டு பார்த்து அதுல அது ஒரு 3/4 மணி நேரம் எங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு தள்ளு முள்ளு, நாங்க உள்ள போறப்போ அவங்க தடுக்கிறது, ஏகப்பட்ட போலீஸ் வச்சு இது பண்ண நாங்க என்ன பண்ண முடியும். அப்புறம் நான் வேன்ல ஏறின உடனே கொஞ்சம் இதான பிறகு சரின்ட்டு அப்புறம் நானே உடனே 108க்கு போன் பண்ண சொல்லி நான் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிட்டேன்.
அதாவது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட அதிகாரியோட கட்டளையினால இந்த நடந்திருக்கு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல வந்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, ஆளுங்கட்சியுடைய அதிகாரத்தை வந்து அவங்க செலுத்துறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்களா நீங்க?
அப்படின்னா நமக்கு வந்து இப்ப விழுப்புரத்துல ஆளுங்கட்சி இருக்குது, அங்க மறியல் நடக்குது, கும்படிப்பூர்ல நடக்குது, கடலூர்லயும் காக்க உள்ள போது பண்ணிருக்காங்க. என்னமோ கடலூர் மாவட்டத்துல மட்டும் சிதம்பரத்துல மட்டும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றது என்னமோ ஏதோ ஒரு நோக்கபூர்வமா அதிகாரிகள் சில பேர் பண்ற மாதிரிதான் தெரியுது. ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தமிழ்நாடு புறால நடத்திருக்கணும் அவங்க.
இப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க, மருத்துவர்கள் வந்து என்ன மாதிரியான அறிவுரைகளை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க?
காலையில வரைக்கும் வந்து எனக்கு வந்து பிபி வந்து இது வரைக்கும் எனக்கு பிபி எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி செஸ்ட் பெயின் வந்தது, சஃபகேஷன் மூச்சு விடுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது, முதுகுல வந்து அவங்க போட்டு மிதிச்சு இது பண்ணதுல முதுகு வலியெல்லாம் பயங்கர, முதுகு இடுப்பெல்லாம் பயங்கரமான பெயின். ஆனா இப்போ காலையில இருந்து மெடிசன் மற்றதெல்லாம் கொடுத்ததுல இப்ப வந்து செஸ்ட் பெயின் மற்றதெல்லாம் அதெல்லாம் ஓரளவு பரவாயில்ல. பட் பிபி இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அந்த நிலையில தான் இருக்குது, முதுகு வலியும் கிட்டத்தட்ட அதே நிலையில தான் இருக்கு
என்றார் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிதம்பரம் தொகுதியின் தமிழக சட்டமன்ற உறுப்பினரான பாலகிருஷ்ணன். இந்தியாவில் இடதுசாரி கட்சிகளின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளதாக கருதப்படும் மேற்கு வங்கம் மற்றும் கேரளா மாநிலங்களில் மட்டும் கல்வி நிலையங்கள், வர்த்தக நிறுவனங்கள் எவையும் இன்று செயல்படவில்லை.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக இந்தியை ஆக்குவதற்கு 129 நாடுகளின் ஆதரவு தேவைப்படுவதாகவும், அது கிடைக்கும் பட்சத்தில் செலவு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். அவரது இந்த கருத்துக்கு மொழியுரிமை ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகளின் பட்டியலில் ஹிந்தி மொழியையும் சேர்ப்பதற்கு 129 வாக்குகள் தேவைப்படுவதாகவும், அந்த ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இதற்கான வருடாந்திர செலவு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மாதம் மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகரான போபாலில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நடத்தப்படும் உலக ஹிந்தி மாநாடு குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சுஷ்மா ஸ்வராஜ் இதனை தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் 177 ஆதரவு வாக்குகளை பெற்றதன் மூலமே சர்வதேச யோகா தினத்தை இந்தியாவால் கொண்டுவர முடிந்ததாகவும், இதன் மூலமாக நாட்டின் அந்தஸ்து உலக அரங்கில் உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் மத்திய அரசின் இந்த முயற்சியை தமிழகத்தில் உள்ள மொழி உரிமை கூட்டியக்கத்தை சேர்ந்தவர்கள் கண்டித்திருக்கின்றனர். இந்திய அரசியல் சாசனத்தில் 22 மொழிகள் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியாவின் ஒரு பகுதி மக்கள் மட்டும் பேசும் ஹிந்தியை மட்டும் இந்தியாவின் அடையாளமாக காட்டுவது ஏன் என மொழி உரிமை கூட்டியக்கத்தை சேர்ந்த செந்தில்நாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இந்தியாங்கிறது அடிப்படையில இந்தி மொழி மட்டும் பேசக்கூடிய நாடு அல்ல, அத ஒரு பன்மொழி நாடு, ஒரு மல்டிலிங்குவல் நேஷன் அப்படின்னு காட்ட வேண்டிய ஒரு இடத்தை இந்திக்கான ஒரு இடமாக மட்டும் காட்டுவது என்பது இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை அளவிலான அரசியலா வந்து இருக்கு. அதனால வந்து இந்த அறிவிப்பை வந்து நாங்கள் வெறுமனே வந்து உலக அளவுல இந்தியாவுக்கான அடையாளம் என்ற விஷயமா மட்டும் பார்க்க வந்து விரும்பல. உலக தாய்மொழிகள் தினத்தின் அன்னைக்கு கூட வந்து ஹிந்தியில வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்து சொன்ன இந்த மோடி அரசாங்கத்துடைய இந்த செயல்பாட்டை வந்து நாங்கள் ஒரு இந்தி திணிப்பினுடைய இன்னொரு வடிவமாக தான் பார்க்குறோம். இந்த மாதம் வந்து அவங்க மத்திய அரசாங்கம் மத்திய பிரதேசில் வந்து இந்தி மாநாடை வந்து கூட்டுது. மத்திய அரசாங்கம் வந்து எல்லா மொழிகளுக்கும் தானே இந்திய மொழிகளுக்கான மாநாடு தான் நடத்தணும், இல்ல இந்திக்கு செஞ்சா அதே போல வங்காளத்துக்கோ தமிழுக்கோ தெலுங்குக்கோ செய்யணும் இல்ல? இந்தியாங்கிறது ஒரு மல்டி லிங்குவல் கண்ட்ரி அப்படிங்கறது மறுக்கறதா இருக்குன்றத நான் வலியுறுத்த விரும்புறேன்
என்கிறார் செந்தில்நாதன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த விமர்சனங்களை புறம் தள்ளுகிறது. இது குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய அக்கட்சியின் தேசிய செயலர் எச் ராஜா,
இதுக்கு எதிராக இந்த பாரத நாட்டில் இருக்கின்ற எந்த மாநில வேற எந்த மொழி பேசுபவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள், இதுவரை அவர்கள் எந்த மொழிக்கும் எதிர்ப்பு தெரிவித்தது இல்லை. ஆனால் தமிழகத்தில் மாத்திரம் இது ஒரு சபக்கேடு. உலக அளவுல ஒரு இந்திய மொழி அலுவல் மொழியாக நாளைக்கு வருமானால் எப்படி யோகாவிற்கு உலகம் முழுவதும் ஒரு அங்கீகாரம் கிடைத்ததோ அது போல இது ஒரு அங்கீகாரம், இந்த நாட்டுக்கு பெருமை. இதை இதற்கு விரோதமாக பேசுபவர்களை நான் தேசப்பற்று உள்ள தேசப்பற்று உணர்வுள்ளவர்களாகவே கருத மாட்டேன்
என்று தெரிவித்தார் எச் ராஜா. தற்போது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரப்பூர்வ உலக மொழிகளின் பட்டியலில் 6 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் சீனம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யா, ஸ்பானிஷ் ஆகிய மொழிகள்
துவக்க காலம் முதலேயே பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த 1973 ஆண்டு டிசம்பர் மாதம் 18 தேதியன்று நடத்தப்பட்ட பொது சபை கூட்டத்தின் தீர்மானத்தில் அரபி மொழியும் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இதன் மூலமாக ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து ஆவணங்களும் இந்த 6 மொழிகளிலும் இடம்பெறுகின்றன.
சங்கீதா ராஜன் வழங்கிய இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நேயர்களே, ஐநா மன்றத்தில் இந்தி மொழியை ஆதரிக்கும் இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.